நாம் எல்லோருமாய் திருப்பிக் கொள்வோம். மத்தேயு எழுதுகிற சுவிசேஷம் 2 அதிகாரம். பிளீஸ் டேக் யுவர் பைபிள், ஓபன் யுவர் பைபிள் அண்ட் ஓபன் யுவர் ஹார்ட் ஆல்சோ. டேக் த வேர்ட் இன் யுவர் ஹார்ட். சாப்டர் 2, 2 அதிகாரம். மத்தேயு எழுதுகிற சுவிசேஷம் 2 அதிகாரம் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. அதுல நான் வாசிக்க கேட்போம். ஒரு வசனப்படி 10வது வசனம் வாசி.
அவர்கள் அந்த நத்தியத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள்.
திரும்பப்படி.
அவர்கள் அந்த நத்தியத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள்.
எதிர்க்கப்படி.
அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள்.
அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது ஆனந்த சந்தோஷம் அடைந்தார். When they saw the star, they were overjoyed. என்ற ஆங்கிலத்தை சொல்லப்படும். எதை பார்த்தபோது? அந்த நட்சத்திரத்தை பார்த்தோம். பொதுவாக நட்சத்திரத்தை பார்த்து ஆனந்த சந்தோஷம் அடைந்தவர்களை நான் பார்த்ததும் இல்லை, கேட்டதும் இல்லை. பட் தேர் ஆர் பீப்புள், தேர் ஆர் சம் பீப்புள். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அப்படி என்று வசனத்தில் நான் வாசிக்கிறேன். நான் போன வாரம் வந்து பார்த்தேன், மரத்தையும் காணையில். சரி, மரம் தான் எல்லாத்தையும் பரவாயில்ல, நட்சத்திரத்தை காணையிலே அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு அங்கலாய்ப்பு. என் அங்கலாய்ப்பு ஆண்டவர் பார்த்தாரோ என்னவோ, இன்றைக்கு அந்த நட்சத்திரம் வந்திருக்கு பார். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை பார்த்தபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார். இன்றைக்கு நான் உங்களோடு அந்த நட்சத்திரம் என்கின்ற தலைப்பில் ஆண்டோட வசனத்தை உங்களோட பேசலாம் சொல்லி விரும்புகிறேன். பிகாஸ் திஸ் இஸ் கிறிஸ்துமஸ் பீரியட். பாருங்க, இது செலிபிரேட்டிங் டைம், ஒரு ஒரு கொண்டாட்ட நேரம். எங்கு பார்த்தாலும் சோதனைகள், லைட்டுகள், விளக்குகள், மரங்கள், ஓஹோ என்று சேல்ஸ் ஆகும். மார்க்கெட் போறவர்களும் ஷாப்பிங் செய்யறவர்களும் பீப்புள் ஆர் சோ பிஸி, தே ஆர் ரெடி டு செலிபிரேட். எதை? கிறிஸ்துமஸ். கிறிஸ்துமஸை கொண்டாடுறதுக்கு உலகம் ஆயத்தப்படுது. அதற்கென்று அவர்கள் பப்ளிக் ஹாலிடே மேக் பண்றார்கள், அரசாங்க விடுமுறை கொடுக்கிறார்கள். எதற்கு? கொண்டாடுறதுக்கு. எதை கொண்டாடுறதுக்கு? கிறிஸ்துமஸை கொண்டாடுறது. கிறிஸ்துமஸ் என்றால் என்ன? தெய்வம், ஆண்டவர், இறைவன், கடவுள் இந்த உலகத்தில் மனித அவதாரம் எடுத்த அந்த நாளை நினைவு கூறும்படி, அதை கொண்டாடும்படி இந்த உலகம் முனைந்து நிற்கிறது. ஆண்டவருடைய பிறப்பை கொண்டாடும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறார்களோ, அவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, அதுபடியெல்லாம் காரணம் இல்ல. பட் பீப்புள் ஆர் ரெடி டு செலிபிரேட் த கிறிஸ்துமஸ். தே டோன்ட் நோ ஹூ இஸ் ஜீசஸ், பட் தே ஆர் ரெடி டு செலிபிரேட் த கிறிஸ்துமஸ். கொண்டாட்டத்துக்குரிய நபரை அறியாவிட்டாலும் கொண்டாடுறதுக்கு பீப்புள் ஆயத்தம். ஏனென்றால் ஜனங்களுக்கு கொண்டாட்டம் என்றால் ரொம்ப பிரியம். பாருங்க, பண்டிகைகள், கொண்டாட்டங்கள் என்றால் ரொம்ப பிரியம். காலம் முழுவதும் கொண்டாட்டமே இருந்துவிட்டால் அதுவும் ஜனங்களுக்கு நல்லது போல தான் தோணுது. சோ இது கிறிஸ்துமஸ் காலம். கிறிஸ்துவை அறியாவிட்டாலும், இயேசு கிறிஸ்துவை அறியாவிட்டாலும் கிறிஸ்துமஸை இந்த உலகம் கொண்டாடுகிறது. உலக அகில உலகமும் கொண்டாடுகிற ஒரு திருநாள் கிறிஸ்துமஸாக காணப்படுகிறது. இன்னும் சில பேருக்கு ஒரு கேள்வி, இந்த டிசம்பர் 25 தேதி தான் இயேசு கிறிஸ்து பிறந்தாரா என்று பைபிள்ல இருக்குதா அப்படின்னா சில பேர் கேட்கறது உண்டு. டிசம்பர் மாதம் 25 இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவதரித்தார் பிறந்தார் என்று சொல்லி வேதத்தில் எந்த எவிடன்ஸும் கிடையாது. ஆனால் சரித்திர காலங்களை ஆராய்ந்து பார்த்த பல வேத பண்டிதர்கள் வியாக்கியானிகள் ஆண்டவர் இயேசு இந்த நாளில் பிறந்திருக்கலாம் என்று ஒரு நாளை தெரிந்தெடுத்து அந்த நாளாக டிசம்பர் 25 தேதியை குறித்தார்கள். அதை இன்றைக்கு முழு உலகமும் கொண்டாடுது. இப்ப கேள்வி என்னன்னா, இயேசு கிறிஸ்து 25 தேதி தான் பிறந்தாரா என்பது முக்கியம் அல்ல, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார் என்பதுதான் முக்கியம். பாருங்க, நமக்கு கொண்டாட்டத்துக்குரிய நாள் முக்கியம் அல்ல, கொண்டாட்டத்துக்கு உரியவர் முக்கியம். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், தட் இஸ் தி வைஸ் திங். கொண்டாட்டத்துக்குரிய நாள் முக்கியம் அல்ல. உங்களுக்கு வேணுமென்றால் நீங்க ஜனவரி மாதம் 25 கொண்டாடிட்டு போங்க, இட் இஸ் நோ ப்ராப்ளம். பைபிள் வேதம் சொல்றது, நாட்களை விசேஷிக்கிறவன் கத்தருக்கின்றது விசேஷிக்கிறான். சோ வி ஒரு நாளை எடுத்து 25 எடுத்து அதை உலகம் முழுவதும் கிறிஸ்துவை கொண்டாடுறது ஒன்னு பிரச்சனை இல்லை. கொண்டாடுறது பிரச்சனை அல்ல, கொண்டாடுற விரத விதம் தான் பிரச்சனை. பாருங்க, நான் சொன்ன கவனிங்க, கிறிஸ்துமஸை கொண்டாடுறது தப்பல்ல, ஆனா கிறிஸ்துமஸை கொண்டாடுகிற விதம் தான் தப்பாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா ஒரு காரியம், இந்த உலகத்தில் அதிக ஆக்சிடென்ட் உன்பார் வாகன விபத்து நடக்கிற நாள் கிறிஸ்துமஸ். உலகத்தில் அதிக வாகன விபத்துகள் நடக்கிற நாள் வந்து கிறிஸ்துமஸ் நாள். காரணம் என்ன? கண் மூக்கு தெரியாமல் குடி 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 என்று குடிச்சிட்டு ஓடு ஓடு முட்டு எங்கேயாவது மோதி போய் கிடக்கு. என்ன, இன்று இயேசு பிறந்தார், நான் குடிக்கிறதுக்கு குடி. This is the time to drink whatever we want. This is the celebration. This is Christmas. இன்று இயேசு பிறந்தார், நாம் குடிக்கிறது கொண்டாடு. என்ன செய்கிறோம்? கொண்டாடுகிறோம். சிலருடைய கொண்டாட்டம் பலருக்கு திண்டாட்டமா போகுது. பாருங்க, இயேசு பிறந்தது நாம் குடிச்சு வரிக்கிறதுக்கு அல்ல, அப்படி கொண்டாடுறதுக்கு அல்ல, அப்படி குடிச்சு வரிச்சு பாவத்தில் கிடக்கிறவர்களை பரிசுத்த வாழ்வுக்கு, நீதியுள்ள வாழ்வுக்கு, உத்தமமான வாழ்வுக்கு, முடிவில்லாத வாழ்வுக்கு நம்மை கூட்டி சேர்ப்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவதரித்தாரே ஒழிய, மனுஷனை பாவம் செய்கிறதுக்கு, குடிச்சு வரிச்சு கும்மாளம் அடிக்கிறதுக்கு இயேசு இந்த உலகத்தில் பிறக்கவே இல்லை. உனக்கு விருப்பம்னா குடி, ஆனா கிறிஸ்துமஸ்ல இயேசு பிறந்தார் என்று குடிக்காத. தட் இஸ் வெரி ராங், அட்லி ராங். போலீஸ்காரருக்கு ரொம்ப வேலை அதிகம் எப்ப தெரியுமா? கிறிஸ்துமஸ் அன்று. சோ இது கிறிஸ்துமஸ் காலம். கிறிஸ்துமஸை கொண்டாடுறது தவறல்ல, கொண்டாடுற விதம் முக்கியம். கிறிஸ்துமஸ் நாள் முக்கியம் அல்ல, கிறிஸ்து தான் முக்கியம். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். கேள்வி கேட்கிறது தவறல்ல, ஆனா காலம் முழுவதும் கேள்வி கேட்டு கேட்டு கேட்டே காலத்தை கழிக்கிறது முட்டாள்தான். இட் இஸ் போலீஸ். So we have to find out the answer. We need answer. We need solution. நமக்கு தீர்வு முக்கியம், நமக்கு பதில் முக்கியம். நம்முடைய வாழ்க்கை பதில் காண முடியாத ஒரு வாழ்க்கையாக கரைந்திடக்கூடாது, கடந்திடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை தீர்வு காண முடியாத ஒரு வாழ்க்கையாக கடக்கக்கூடாது. So there is a solution. There is an answer in Christ, in Jesus. Jesus is the answer for every problem in your life. That is very important thing. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார். எனக்கும் இந்த நட்சத்திரத்தை பார்க்கும் போது கொஞ்சம் சந்தோஷம், ஏன்னா எனக்கு பிரசவம் பண்றதுக்கு வந்துட்டு போயிருக்க. பாருங்க, போன வாரம் பார்த்தேன் காணல, ஆனா இந்த வாரம் பார்த்த போது சந்தோஷம். நான் இந்த நட்சத்திரத்தை குறித்து பிரசங்கம் பண்ண போறேன், அவர்கள் சாஸ்திரிகள் கண்ட நட்சத்திரத்தை குறித்து பேச போறேன். அந்த நட்சத்திரத்தில் என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். அதுக்கு தான் வாயும் இல்லை, புத்தியும் இல்லை, உயிரும் இல்லை, ஜீவனும் இல்லை. அதை குறிச்சு என்னதான் இருக்குது? அதுதானே, அப்படிதான் நானும் யோசித்தேன். There is something. நான் யோசித்து பார்த்தேன், ஆண்டவர் தேவாதி தேவன் தன்னுடைய குமாரன் பிறந்த போது மனுஷர்களையும் தேவ தூதர்களையும் மட்டுமல்ல நட்சத்திரத்தை கூட அவர் பயன்படுத்தி இருக்கிறாரே என்று பார்த்தபோது என் கண்கள் ஆச்சரியத்தாலே விரிந்தது. பார், இந்த கிறிஸ்துமஸை குறித்து விரிவாக பேசலாம், விவரமாக பேசலாம், மனிதல கணக்காக பேசலாம். பிகாஸ் ஜீசஸ் இஸ் இயேசு கிறிஸ்து தான் இந்த வேதத்தின் நாயகன், இயேசு கிறிஸ்து தான் சரித்திர புருஷர், இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன், இயேசு கிறிஸ்து தான் இரட்சகர், இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவர், அவர்தான் பரலோகத்துக்கு வழி வாசல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். இன் எவ்ரி ஆங்கிள், ஒவ்வொரு கோணங்களிலும் இயேசு குறித்து பேசுறதுக்கு நான் ஆயத்தம். எல்லா விதத்திலும் பேசக்கூடிய ஒரே ஒரு நபர், எல்லா விதத்திலும் நாம் முன்மாதிரியாக நோக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் ஆண்டவராக இயேசு. 33.5 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 15 மில்லியன் நிமிடங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து இன்றைக்கும் மனித உள்ளங்களிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிற ஒரே ஒரு சரித்திர புருஷர், சரித்திர நாயகன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று சொன்னால் அது மிகையாக. ஐ ஸ்பீக் தி ட்ரூத். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது ஆனந்த மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார். இந்த நட்சத்திரத்தை குறித்து நான் 3 முக்கியமான காரியங்கள் சொல்ல போறேன். பிளீஸ் கீப் இன் யுவர் மைண்ட் அண்ட் யுவர் ஹார்ட் ட்ரை டு திங்க் வாட் ஐ ஆம் கோயிங் டு சே அபவுட் தி ட்ரூத். மரியாள் தேவதூதனால் தனக்கு சொல்லப்பட்டதை எல்லாம் தனக்குள் வைத்து சிந்தித்துக் கொண்டிருந்தாள். உலகம் சொன்னதை தனக்குள் எடுத்து அவள் சிந்திக்கல, அல்லது உலகம் தன்னை குறித்து இனிமேல் என்ன சொல்ல போகுது. ஏனென்றால் கன்னிகையாகி அவளுடைய கற்பத்தில் தேவனுடைய குமாரன் பிறக்க போறாரே, ஒருவேளை இந்த உலகம் தன்னை அவமானப்படுத்தலாம், இவள் ஒரு நடத்தை கெட்டவள் என்று சொல்லலாம், பலவிதமான குற்றங்களையும் குறைகளையும் தன்மையிலே சுமத்தலாம் என்று அவைகளை குறித்து மரியாள் சிந்தித்துக் கொண்டிருக்கையில், பட் தேவதூதனால் தனக்கு சொல்லப்பட்ட காரியத்தை குறித்து தான் சிந்தித்துக் கொண்டிருந்தாள். ஆகவே தேவதூதன் வந்து சொன்ன கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். இந்த உலகம் முழுவதும் சுற்றி பார்த்த தேவனுடைய கண்கள் ஒரு பெண்ணின் மேலே அவருடைய பார்வை விழுந்தது. அது யார் தெரியுமா? மரியா. தன் குமாரனை கருவிலே சுமக்கக்கூடிய ஒரு பெண்ணை இந்த உலகம் முழுவதும் தேவனுடைய கண்கள் தேடி மரியாளை கண்டுபிடித்தது. ஆகவேதான் தேவதூதன் பரலோகத்திலிருந்து ஒரு மெசேஜ் வந்தான். ஹி வாஸ் எ மெசேஞ்சர். பாருங்க, அவர் மெசேஞ்சர், திருத்தூதுவன், தேவ தூதன். He brought a message from heaven to Mary. மரியாளுக்கு ஒரு செய்தியோடு பரத்திலிருந்து பறந்து வருகிறான். வந்ததும் வந்தான், வீட்டுக்குள்ள பிரவேசித்தான். உள்ளே வந்ததும் வந்தான், பிரவேசித்த உடனே சொன்னான், கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார். ஐ ஹவ் கன்ஃபர்ம்ட், நான் அதை உறுதிப்படுத்துகிறேன், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். மட்டுமல்ல, நீ ஸ்திரீகளுக்குள்ள எல்லா ஸ்திரீகளுக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டவள், அதாவது தேவனால ஆசீர்வதிக்கப்பட்டவள், தேவ அங்கீகாரம் பெற்றவள். என்ன அங்கீகாரம்? தேவனுடைய குமாரனை உன் கருவிலே சுமக்கிறதுக்கு அங்கீகாரம் பெற்ற நீ தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டவள், தேவனுடைய கிருபையை பெற்றவள். இந்த உலகம் முழுவதிலும் இருக்கிற அத்தனை பெண்களிலும் நீ தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்திருக்கிறாய், தேவனுக்கு பயந்து வாழ்ந்திருக்கிறாய், பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்கிறாய், தூய்மையாய் வாழ்ந்திருக்கிறாய், உத்தமமாக வாழ்ந்திருக்கிறாய், நீதியின்படி வாழ்ந்திருக்கிறாய், தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்ந்து. ஆகவே தேவனுடைய பார்வை உண்மையிலே பதிந்தது, தேவனுடைய பார்வை உண்மையிலே பட்டது, தேவனுடைய கரம் உன்னை தேடி கண்டுபிடித்தது. ஏனென்றால் தன் குமாரனை உன் கருவிலே சுமக்கிறதுக்காக தேவன் உன்னை கண்டெடுத்தார். ஆகவே கிருபை பெற்றவளே வாழ்க அப்படின்னு சொல்லி அந்த தூதன் வந்ததும் வந்து வாழ்த்தினான், வாழ்த்து செய்தியோடு பறந்து வந்தான். என்ன கருமையான மரியாள் தனக்கு சொல்லப்பட்டது எல்லாம் சிந்தித்துக் கொண்டிருந்தார். என்னை பற்றி இந்த உலகம், சமூகம், சமுதாயம் என்னை சொல்லும் என்பதை குறித்து அவள் சிந்திக்கல. பாருங்க, தனக்கு தேவதூதனால் சொல்லப்பட்ட தேவ வார்த்தைகளை, தேவ திட்டத்தை, தேவ நோக்கத்தை தன் இருதயத்தில் நிறுத்தி அதை சிந்தித்துக் கொண்டிருந்தார். என்னை கேட்கிற அருமான தேவ ஜனமே, நீ இன்றைக்கு உட்கார்ந்து கொண்டிருக்காயே, நீ எதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்காய்? உடைய சிந்தனைகளை எங்கே பறக்கிறது? உடைய இருதயத்தை எது அதிகமாக பிடித்திருக்கு, எது உடைய இருதயத்தை அதிகமாக கவர்ந்திருக்கு, எதற்கு நீ முதலிடம் கொடுக்கிறாய், எதற்கு உடைய வாழ்க்கையில நீ முன்னுரிமை கொடுக்கிறாய், உடைய மனசாட்சி அதற்கு சாட்சி. தேவனும் அறிவார் என்கின்ற முகவரியோடு நாம் நட்சத்திரத்திற்குள்ளே நாம் கடந்து செல்ல போறோம். திரும்ப படி, உங்களுக்கு ஒரு அவுக்காவ படி.
அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள்.
இன்னொரு
அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள்.
அந்த நாட்கள் பழைய ஏற்பாடுல என்னை போல பிரசங்கம் பண்றவர்கள் பலர் இருந்தார். அவர்கள் பிரசங்கம் பண்ண வேதத்தை எடுத்தால் ஜனங்கள் எழும்பிடிப்பார்கள். என்ன தெரியுமா, தேவனுடைய வசனத்தை எஸ்ரா வேத பாரகன், வேதத்தை படித்தவர்களுக்கு சொல்றேன், எஸ்ரா என்கின்ற வேத பாரகன் வேத வசனத்தை வாசிக்கிறதுக்கு அந்த வேத புத்தகத்தை நியாயப்பிரமான புத்தகத்தை தன் கையில எடுத்த போது ஜனங்கள் எல்லாம் எழுந்து நின்றார். எல்லாவற்றை பார்க்கலாம் தேவன் தன்னுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி. இன்றைக்கு உன்னை தேடி வரப்போற தேவ வார்த்தையை நீ தேவ வார்த்தையாக ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா? ஆர் யூ ரெடி டு அக்செப்ட் தி வேர்ட் ஆஃப் காட் ஆஸ் தி வேர்ட் ஆஃப் காட்? தேவனுடைய வார்த்தையை தேவ வார்த்தையாகவே உன் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள நீ ஆயத்தமா? இன்னைக்கு இந்த உலகத்தில் எங்கு பார்த்தாலும் பற்பல செய்திகள், பற்பல விதங்கள், பற்பல வர்ணங்கள், பற்பல கோணங்கள் நம் காதுகளிலே வந்து எட்டுகிறது. ஆனா அந்த அந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு தேவையாக இருக்கலாம், ஆனா அவைக்கு நம்மை வாழ வைக்காது. நானும் உட்கார்ந்து அவ்வப்போது டிவியில நியூஸ் பார்க்கிறேன், உலகத்தில் என்ன நடக்குது, வாட் இஸ் ஹேப்பனிங் இன் திஸ் வேர்ல்ட், பிகாஸ் வி ஆர் லிவிங் இன் தி லாஸ்ட் டேஸ், வி ஷுட் பி நோ வாட் இஸ் கோயிங் ஆன் இன் திஸ் வேர்ல்ட். அவைகள் எனக்கு தேவை, ஆனா அவைகள் என் வாழ்க்கைக்கு ஜீவனாக, அவைகள் இல்லாமல் நான் வாழ்ந்துடலாம், இந்த உலகத்தின் காரியங்களை நான் கேட்காமலும் வாழலாம், ஆனா தேவனுடைய வார்த்தை இல்லாமல் நான் வாழ முடியாது. மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாழ்ந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் வாழுவான் என்று வேதம் நமக்கு சொல்லவில்லையா? நம்முடைய ஆண்டவர் நம்மை வாழ வைக்கிறவர். எப்படி வாழ வைக்கிறார்? தன்னுடைய வார்த்தையை கொண்டு நம்மை வாழ வைக்கிறார், தன்னுடைய வசனத்தை கொண்டு நம்மை வாழ வைக்கிறார். 40 ஆண்டுகள் ஓயாமல் வானத்திலிருந்து ஓஹோ என்று கொட்டிக்கொண்டே இருந்தது மன்னா, அதை திண்டு அதை புசித்து அதை உண்டு அவர்கள் வாழ்ந்தார். ஆனால் அவர்கள் மரித்தார். ஆனால் தேவனுடைய வசனத்தை புசித்து இந்த வசனத்தின்படி வாழ்கிறவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள். மட்டுமல்ல, மறியாமல் இருக்கும் போது இயேசு வந்தால் மரணத்தை காணாமல் பறந்து செல்வார்கள். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே சொல்லி அந்த நேரத்தில் இயேசு வரும்போது இருக்க போற பரிசுத்தவான்கள் அப்படி சொல்ல முடியும் பாரு. திஸ் இஸ் ட்ரூத். சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நம்முடைய வாழ்க்கையை மாற்றாத தேவ வசனம் விதக்குங்க. Tell me please. Let the word can change our life. We cannot change the word, but let the word can change. நாம் தேவனுடைய வசனத்தை மாற்ற முடியாது, ஆனா தேவனுடைய வசனம் நம்மை மாற்ற முடியும். பாருங்க, இந்த வார்த்தைகள் உடைய வாழ்க்கையை மாற்ற முடியாவிட்டால் இதனால உனக்கு என்ன பயன், இதனால உனக்கு என்ன நன்மை இருக்கு? தேவனுடைய வசனம் உடைய வாழ்க்கையை திருத்தாவிட்டால், உன்னை மாற்றாவிட்டால், உன்னை தேவ சாயலாக மாற்றாவிட்டால், இதனால உனக்கும் எனக்கும் என்ன பலன்? எத்தனையோ கதைகளும் காப்பியங்களும் நாம் வாசித்திருக்கிறோமே. கட்சிக்கப்பட்ட பிற்பாடு, ஏன் கட்சிக்கப்பட்ட பிற்பாடு? இன்றைக்கு சிலர் பல தொடர் கதைகளை படிச்சுட்டே இருக்கிறோமே. கதை படிக்கிறது பாவமா? அது வேற. வேதம் படிக்கிறோமா? அது கேள்வி. அது முக்கியம். எது முக்கியம் உனக்கு தெரியுமே? இதுக்கெல்லாம் ஒரு கேள்வி வேணும். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்ட போது மிகுந்த ஆனந்த் அங்கு திரும்பி, ஏன் அந்த வசனம் என்ன பாருங்க,
அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள்.
நீங்களும் மறக்க மாட்டீங்க, கேட்கிறார்கள் லேசுல மறக்க மாட்டோம். அவருடைய அவருடைய தேவன் அவருடைய வேதம் அவருடைய உள்ளத்தில் இருக்கிறபடியா அவருடைய நடைகளில் ஒன்றும் என்ன உள்ளத்தில் இருக்கணும் தேவனுடைய வேதம். நாம் ஒரு நடமாடுற வேதமாக இருந்துட்டாலும் நலம் தான் பாரு. நீங்க எத்தனை பெரியாக்களுக்கு எத்தனை வேத வசனம் தெரியும் பாரு, உலகத்து கதை காரியங்கள்லாம் தெரியும், பக்கத்து வீட்டுல என்ன போக்குது பக்கத்துல இருக்க எங்க போறான் வாரான், ஆனா நமக்கு வேதத்தில் இருக்க வேத வார்த்தைகள் சம்பவங்கள் பேர்கள் ஊர்கள் காரியங்கள் எத்தனை நமக்கு தெரியும். நாம ஜபிக்க வாய் திறந்தால் எத்தனை வேத வார்த்தைகள் நம்முடைய ஜபத்தோடு கலந்து புரண்டு சேர்ந்து வருது பாருங்க. கதைக்கு வெளிக்கும் போது இருதயத்து நிறைவினால வாய் பேசும் என்று நம்முடைய ஆண்டவர் சொன்னாரு. இன்னைக்கு எத்தனை விசுவாசிகள் எவ்வளவு காரியங்களை ஓயாமல் கண்டுதான் ஃப்ரீ கோல் எல்லாம் வந்திருக்கு பாருங்க. மனத்தியால கணக்கா பேசி பேசுறது பேசுறது தவறு இல்ல, ஆனா என்ன பேசுறோம் என்பதான முக்கியம் பாருங்க. பக்தி விருத்திக்கு ஏதுவாக பேசலாம், வீணான சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும். நாமளும் கெட்டு மற்றவர்களையும் கெடுத்துடக் கூடாது பாரு. We should be careful but we talk about anything. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார். The time is going up. சீக்கிரமாய் நாம் நட்சத்திரத்துக்கு கடந்து செல்வோம். நட்சத்திரத்தை குறித்து மூன்று முக்கியமான காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது இந்த நட்சத்திரம் லைட் எரிஞ்சதே அசோ நான் சொன்ன கேளுங்க என்ன கவனி நட்சத்திரம் என்னங்க ஸ்டார் ஆங்கிலத்தில் சொன்னாங்க இல்லையா அல ஸ்டேன் நட்சத்திரம். நட்சத்திரம் என்ன செய்யும் பேசுமா பேசாது, நடக்குமா நடக்கா, சாப்பிடுமா சாப்பிடாது. ஆனா நட்சத்திரம் என்ன செய்யும் பிரகாசிக்கும். இட் வில் ஷைன். நட்சத்திரம் என்ன செய்யும் பிரகாசிக்கும். இந்த நட்சத்திரம் பிரகாசிக்கல, ஆனா ஒரிஜினல் நட்சத்திரம் பிரகாசிக்கும் பார். இதுக்கும் ஒரு விதத்தில் நல்லதான் பாருங்க. சில நட்சத்திரங்கள் பிரகாசம் இல்லாமல் இருக்குது பாருங்க, ஆனா சில நட்சத்திரங்கள் நல்லா பிரகாசிக்குது பாருங்க. ஆனா ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நான் சொல்றேன் கவனி, திஸ் இஸ் த சப்ஜெக்ட், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் என்ன செய்யணும் பிரகாசிக்கணும். அதான் பாத பாண்டாரில் உலகத்தின் வெளிச்சம் நாங்கள் உமக்காய் சுடர் விடுவோ போடுங்க தோத்திரம் ரைட். நட்சத்திரம் என்ன செய்யும் ஹலோ என்ன செய்யும் பிரகாசிக்கும். சொல்றேன் கேளுங்க, எந்த நட்சத்திரத்துல பிரகாசம் இல்லையோ அது நட்சத்திரம் இல்லை. எந்த ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில பிரகாசம் இல்லையோ தேர் ஆர் சம்திங். நட்சத்திரம் என்ன செய்யும் பிரகாசிக்கும். இப்ப படிங்க ஒரு வசனம் யோவான் 3:35 சக் 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 யோவான் 3:35 சரி நான் சொல்லட்டுமே. அவன் எரிந்து படிங்க என்ன சொல்லி, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான்.
அவன் எரிந்து பிரகாசிக்க விளக்காயிருந்தான்.
நீங்கள்
நீங்களும் சிலகாலம் அவன் வெளிச்சத்திலே கழிவுற மனதாயிருந்தீர்கள்.
இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனை குறித்து சொன்ன ஒரு மாபெரும் சாட்சி அப்படி இருக்க பாருங்க. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு, எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு, எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. சில எரியாம பிரகாசிக்கிறதுக்கு டிரைவ் பண்றாங்க, ஆனா நீங்க அப்படி செஞ்சிடாது. எரிந்து பிரகாசி ஏசாயா 60 முதலாம் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. சோ நட்சத்திரம் முதலாவது என்ன செய்யும் பிரகாசிக்கும். இங்க 5:35 யோவான்ல இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனை குறித்து ஒரு பெரிய சாட்சி சொல்றாரு, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். ஆகவே யோவானை குறித்து இயேசு அவன் பிரகாசிக்கிறவனாக இருந்தான் என்று சொன்ன போது நான் இந்த யோவானை குறித்து சில காரியங்களை பார்க்க வேண்டியதாயிற்று. ஏனென்றால் இயேசுவே யோவான் ஸ்நானனை குறித்து சொல்றாரு, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு, பிரகாசிக்கிற விளக்கு. அப்படியானால் அவன் அவனை குறித்து என்னதான் இருக்கிறது? இந்த யோவான் ஸ்நானகனை குறித்து ஆண்டவர் சில காரியங்களை உள்ளடக்கி உள்ள வைத்து சுருக்கமாக சொன்னாரு, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தார். இந்த மாலை வேளையிலே அந்த பிரகாசித்த யோவான் ஸ்நானனை குறித்து சுருக்கமாக ஐந்து காரியங்களை சொல்றேன். நான் சொல்ல போற இந்த ஐந்து காரியங்களை வைத்து நீ ஒரு பிரகாசிக்கிற நட்சத்திரம் தானா, உடைய வாழ்க்கை பிரகாசம் உள்ளதாக இருக்குதானா, தேவ பார்வையிலே உடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்குதா அல்லது இருள் நிறைந்ததாக இருக்குதா என்பதை நீ கண்டுபிடிக்கலாம். வேதம் சொல்றது நாம் எல்லோரும் அந்தகாரத்திலே இருந்தோம். அந்தகாரமாகவே இருந்தோம். இருளிலே இருக்கிறது வேற, இருளாகவே இருக்கிறது வேற. தட் இஸ் தி திங். யூ ஷுட் பீ திங்க் அபவுட். நாம் அந்தகாரத்திலே இருந்தோம் என்றல்ல, நாம் அந்தகாரமாகவே இருந்தோம். என்ன சொல்றது, அமாவாசையாக இருந்தோம். பௌர்ணமியாக அல்ல, அமாவாசையாக இருந்தோம். நாம் இருளிலே இருக்க இருளில் இருந்த மாத்திரமே இருளாகவே இருந்தோம், அந்தகாரமாகவே இருந்தோம். ஆனா இப்பொழுதோ வேதம் சொல்றது வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கு. வெளிச்சத்தின் பிள்ளைகள், வெளிச்சம் என்ன செய்யும், பிரகாசிக்கும். நட்சத்திரம் என்ன செய்யும், பிரகாசிக்கும். என்ன கரிமானவர்களே, நான் சொல்றதெல்லாம் கவனிங்க, பிளீஸ் லிசன் டு மீ, லிசன் டு மீ. நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும், பரிசுத்த ஆவியை பெற்ற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் பிரகாசிக்கிற நட்சத்திரங்கள், பிரகாசிக்கிற நட்சத்திரங்கள். ஏன் தெரியுமா, ஏன் தெரியுமா, இது இருள் நிறைந்த உலகம். ஏன் நாம் பிரகாசிக்க வேண்டும், இது இருள் நிறைந்த உலகம். வெளிச்சம் எங்க வேணும், இருள். சூரியன் பிரகாசிக்கும் போது வெளிச்சத்தை போய் போட மாட்டோம், ரைட். வெளிச்சம் எங்க தேவை, இருள்ல தேவை. இயேசு கிறிஸ்து குறித்து யோவான் சொல்றார், உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உலகத்தில் வரணும், வருகிறது மட்டுமல்ல, எந்த மனுஷனையும், அது அமெரிக்காவில் இருக்கிற படிப்பாளியாக இருந்தாலும் சரி, ஆப்பிரிக்காவில் இருக்கிற படிப்பறி பெற்ற பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியாவில் இருக்கிற, ஐரோப்பாவோ ஆசியாவோ, எந்த கண்டத்திலும், எந்த நாட்டிலும், எந்த சமூகத்திலும், எந்த சமுதாயத்திலும் இருக்கிற எந்த மனுஷனையும், எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளிதான் அந்த மெய்யான ஒளி. அந்த ஒளியை குறித்து சாட்சி சொல்ல நான் இந்த உலகத்துக்கு வந்தேன். ஆகவே நான் ஒரு சத்தம், வனாந்திரத்தில் கூப்பிடுற சத்தம் என்று யோவான்ஸ்தானம் தன்னை குறித்து இன்ட்ரோடியூஸ் பண்றார். பீப்புளுக்கு பார், இயேசு இந்த உலகத்தில் 33 ஆண்டுகள் வாழ்ந்தார். பாவம் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்தார், ஆனா பாவமற்றவராக திகழ்ந்தார். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். உலக அதிசயங்கள் 7, என்ன கேட்டா 8. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் 33 ஆண்டுகள் பாவம் இல்லாமல் பரிசுத்தமாக வாழ்ந்த ஒரே ஒரு நபர். இந்த உலகத்திலே பாவமற்றவராய் தன் வாழ்க்கை முழுவதும் பாவமற்ற பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்த ஒரே ஒரு நபர், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் தானுங்க. ஆகவேதான் இயேசு இப்படியாய் சவால் உண்டார். என்ன சொன்னா தெரியுமா, என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூறும், யாராவது என்னுடைய வாழ்க்கையிலே பாவம் இருக்குது என்று சொல்லி யாராவது என்னை குற்றப்படுத்த முடியுமா என்று தன்னை சுத்தி, தன்னை குற்றஞ்சாட்டை சுத்தி சூழ்ந்து கொண்டிருந்த மக்களை பார்த்து சவாலாக கேட்டார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, உலகத்தின் காரியங்களை படிக்கிறவர்களே, புத்தி உள்ளவர்களே, அறிவாளிகளே, உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பிரசிடன்ட் இந்த வார்த்தையை சொல்ல முடியும், எந்த ஜனாதிபதி இந்த வார்த்தையை சொல்ல முடியும், எந்த அதிகாரி இந்த வார்த்தையை சொல்ல முடியும், எந்த விளையாட்டு வீரர்கள் இந்த வார்த்தையை சொல்ல முடியும், எந்த அறிவாளிகள், எந்த ஞானிகள் இந்த வார்த்தையை சொல்ல முடியும், என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களை யார் என்னை குற்றப்படுத்த கூடும் என்று இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள், இனிமேல் வாழ போறவர்கள் யாராவது இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா, என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களை யார் என்னை குற்றப்படுத்த கூடும் என்று சொன்ன ஒரே ஒரு சரித்திர நாயகன், அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம் தான். ஐ நோ வாட் ஐ ப்ரே. இப்படிப்பட்ட சத்தியங்களை 4 சுவருக்குள்ளேயும் பேசியிருக்கிறேன், பகிரங்கமா கூட்டங்களிலும் பேசி, காலத்தால் அழியாத சத்தியங்கள், காலத்தால் மாற்ற முடியாத சத்தியங்கள், வார்த்தைகள். இட் இஸ் இன் அவர் ஹேண்ட் நவ். காலங்கள் இந்த உலகத்தில் எத்தனையோ மாற்றங்களை கொண்டு வரும், தேசங்களிலே மாற்றம், அரசியல் பிரமுகர்களுக்குள்ளே மாற்றம், திறமைப்படுத்தவர்களுக்குள்ளே மாற்றம். ஏன் இந்த உலகத்தில் இருக்கிற இந்த என்ன சீதோஷண நிலை பெதர்கூட மாறிப்போம். ஆனால் எக்காலத்திலும் மாறாத ஒன்று நம் கரங்களில் இருக்கிற தேவனுடைய வார்த்தை பாருங்க. ஏன் தெரியுமா? நாம் தேவன் மாறாதவர். We have a God. We have an unchangeable God. நான் தேவன், நான் மாறாதவர் அப்படின்னு எபிரேயர் 13 அடி சொல்றது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறா. He will never change yesterday, today and ever and forever. He is the same always. மனுஷர்களே, மனுஷர்கள் தான் மாறா. இன்றைக்கு ஒரு மாதிரி இருப்பாங்க, நாளைக்கு இன்னொரு மாதிரி இருப்பாங்க. So we cannot believe everybody. பட் நாம் இந்த உலகத்திலே நம்பிக்கைத்த, இந்த உலகத்திலே நாதியற்ற, இந்த உலகத்திலே நாம் 100% நம்பக்கூடிய ஒரே ஒரு நபர், அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். நட்சத்திரம் பிரகாசி, யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தார். சோ அவருடைய பிரகாசத்துக்குரிய காரணம் என்ன? அவருடைய வாழ்க்கை அப்படி பிரகாசிக்கிறதுக்குரிய காரணம் என்ன? அவன் வாழ்ந்த காலத்திலும் பாவம் என்கின்ற இருள் இந்த உலகத்தை சூழ்ந்திருந்தது. எங்கு பார்த்தாலும் பாவம் தலைவிரித்து ஆடிட்டது. கோணல்களும் மாணர்களும் அருவறுப்புகளும் அந்தரங்கங்களிலும் அசுத்தங்களும் எங்கு பார்த்தாலும் பாவம் தலைவிரித்து ஆடின அந்த கோர காலத்திலே அவன் ஒரு தனி ஒரு மனுஷனாய் ஆண்டவருக்கின்ற தலை நிமிர்ந்து நின்று ஆண்டவருக்கென்று வாழ்ந்தான். அவன் வாழ்ந்த வாழ்க்கையை இயேசு சொல்றாரு, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு, மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிற விளக்கு. விளக்கு என்ன செய்யும்? பிரகாசிக்கும். பிரகாசிக்கிறது எதற்கு? மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்க. வெளிக்கு விளக்கு பிரகாசிக்கிறது, நாம் அதுல பிரயோஜனப்படுற வாருங்க. விளக்கு பிரகாசிக்கும், மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும். ஆனா இன்றைக்கு சில விளக்குகள் பிரகாசிக்கிறது தங்களுக்காகவே பிரகாசம், மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்க விருப்பம் இல்ல, வக்கில்ல, லாயக்கில்ல, தங்களுக்காகவே பிரகாசிக்கிற விளக்குகள். அவர்கள் தந்தின் மேல வைக்கப்பட்ட விளக்குகள் அல்ல, அவர்கள் கட்டிலின் கீழே வைக்கப்பட்ட விளக்குகள். அவர்கள் வெளிச்சத்தினால் மற்றவர்களுக்கு நன்மை என்ன? அவர்கள் வெளிச்சத்தினால எத்தனை பேர் ஆண்டவருக்காக வாழுகிறார்கள்? அவர்கள் வாழ்க்கையினால் எத்தனை பேர் தேவனை தேடுகிறார்கள்? அவர்களுடைய வெளிச்சத்தினால் எத்தனை பேர் பாபத்தை விட்டு மனம் திரும்புகிறார்கள்? அவர்கள் வாழ்க்கையினால் எத்தனை பேர் பரிசுத்தமாய் வாழ்ந்த தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள்? தட் இஸ் த க்வெஸ்சன். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான். யோவான் ஸ்நானகன் குறித்து, அவருடைய பிரகாசத்தை குறித்து இயேசு அப்படி சொன்னார். யோவான் ஸ்நானகன் குறித்து சுருக்கமாக சீக்கிரமாக 5 குறிப்பு நான் சொல்றேன். இதை வச்சு நீங்கள் அளக்கலாம், பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கை என்றா என்ன அப்படின்னு சொல்லி. நம்பர் 1, யோவான் ஸ்நானகனை குறித்து பிரகாசித்த அந்த விளக்கத்தை குறித்து 5 குறிப்பை சொல்ல போறேன். அதுல முதலாவது என்ன? நன்றாய் கவனிங்க. யோவான் ஸ்நானகருக்கு ஒரு பெரிய பியூட்டி என்னன்னா, எப்பவும் ஜனங்களை கிறிஸ்துவ பக்கமாகவே திருப்பான். வாசிங்க யோவான் 1 அதிகாரம். சக் சக் சக். யோவான் 1 அதிகாரம் எடுத்துறீங்க, 29:36 படிங்க. 29 படிங்க.
மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி.
இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, லாம்ப் ஆஃப் காட், தேவ ஆட்டுக்குட்டி. இதோ பிஹோல், இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. நான் அல்ல, அவர் தான். அவரை பாரு. 36 படி.
இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு,
நடந்து போறதை அவங்க கண்டு,
இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றார்.
தேவ ஆட்டுக்குடி என்றா?
அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீசரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள்.
இட்ஸ் எ பியூட்டிஃபுல் திங். யூ நோ வை? யோவான் ஸ்நானகருடைய பிரசங்கத்தை கேட்டு, அவருடைய வாழ்க்கையை பார்த்து, அவருடைய ஊழியத்தை பார்த்து, அவருக்கு சீசனாக இருந்தாங்க சிலர். இப்ப டைம் வந்துட்டு யோவான் சொல்றாரு, பிஹோல், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க தேவ ஆட்டுக்குடி அவர்தான், 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 அவர்தான் சொன்ன போது யோவானுக்கு சீஷராக இருந்த எல்லாரும் இப்ப இயேசுவுக்கு பின்னால போறாங்க. இதைத்தான் நான் சொல்றேன், அதை கவனிக்க. யோவான் இருக்கிற ஒரு பெரிய ஒரு பியூட்டி என்னன்னா, எப்பவும் ஜனங்களை கிறிஸ்துவின் பக்கமாக திருப்புவார். லுக் அட் ஹிம், இயேசுவை பார், அவர் தான் உன் ஆண்டவர், அவர் தான் உனக்காக பாடுபட்டு மறித்தவர், இவர் மூலமா தான் உனக்கு பாவம் மன்னிப்பு, இவர் தான் உன்னை வாழ வைக்கிற, இவர் தான் பரலங்குடி சேர்க்கிறவர், இவர் தான் என்று அவரையே காட்டுவார், அவரையே காட்டுவார். சொல்ல கேளுங்க, இங்கதான் இருக்கு காரியம் பாரு. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அல்லது ஒவ்வொரு தேவ ஊழியர்களும் ஊழியக்காரிகளும் நம்முடைய வாழ்க்கையினாலும் நம்முடைய ஊழியத்தினாலும் இயேசுவை காட்டுபவர்களாக இருக்க மட்டுமல்ல, ஜனங்களை இயேசுவின் பக்கம் திருப்பவர்களாக இருக்க. தட் இஸ் தி இம்பார்டன்ஸ். ஹலோ, நம்ம சுத்தி ஜனங்களை வச்சிருக்கிறது மாபெரும் தவறு. நாம் ஜனங்களுக்கு அன்பு பாராட்டலாம், நன்மை செய்யலாம், ஆறுதல் சொல்லலாம், அரவணைக்கலாம், சோ அண்ட் சோ, பட் தோஸ் எல்லா காரியங்களும் சேர்த்து இயேசுவின் பக்கம் நாம் ஜனங்களை திருப்புறவளாக இருக்க. நம் பக்கம் ஜனங்களை திருப்பக்கூட, நமக்கு சில திறமைகள் இருக்கலாம், நம்மிடத்தில் சில நன்மைகள் இருக்கலாம், நம்மிடத்தில் சில பொருட்கள் இருக்கலாம், அறிவு இருக்கலாம், செல்வம் இருக்கலாம், ஆனா அவைகள் எல்லாம் இருந்து அவைகளை கொண்டு நாம் ஜனங்களை ஆண்டவர் இயேசுவின் பக்கம் திருப்புறவளாக இருக்க. That is very important thing. நாம் ஆண்டவர் பக்கம் ஜனங்களை திருப்புறோமா அல்லது ஜனங்களை நம் பக்கம் திருப்புறோமா? That is very important thing. ஒவ்வொரு தேவனுடைய மனுஷனும், உண்மையான தேவனுடைய மனுஷியும் அவர்கள் என்ன செய்வார்கள்? ஜனங்களை இயேசுவின் பக்கம் திருப்புறவர்களாக இருப்பார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, உன் உள்ளத்தின் நோக்கம் என்ன? நானும் நீயும் செய்கிற ஊழியத்தின் பலன் என்ன? நாம் வாழ்கிற வாழ்க்கையின் கன்சிக்வன்ஸ், பலன் என்ன? நம்முடைய வாழ்க்கையினாலும் நம்முடைய ஊழியங்களினாலும் ஜனங்களை ஆண்டவர் பக்கம் திருப்புறோமா அல்லது நம் பக்கம் திருப்பி நமக்கென்ற கூட்டத்தை சேர்க்கிறோமா? அது டேஞ்சரஸ். இட் இஸ் டேஞ்சரஸ். எஸ், டேஞ்சரஸ். ஜனங்களை ஆண்டவர் பக்கம் திருப்போம், ஜனங்களை ஆண்டவர் பக்கம் திருப்போனும் விரும்புறவங்க எப்பவும் ஜனங்கள் செய்யற தவறுகளை தடவி கொடுத்துட்டே இருக்க மாட்டாங்க. நான் இவங்க செய்யற பிழைய கண்டிச்சுட்டா, இவங்க செஞ்ச தவறுகளை சுட்டி காட்டிட்டா, இவங்களுக்கு நம்ம இருக்கிற அன்பு போயிடும் சொல்லி அப்படியெல்லாம் பார்க்க மாட்டாங்க. எப்படியாவது அவனுடைய வாழ்க்கை பாதுகாக்கப்படணுமே, எப்படியாவது தேவன் பக்கம் திரும்பணுமே, எப்படியாவது ஆண்டவரை நோக்கி பார்க்கணுமே என்கின்ற அந்த உண்மையான பாரத்தோடு, உத்தமமான உள்ளத்தோடு தவறு செய்யும் போது அவர்களை கண்டிக்கவும், அவர்கள் பிழை செய்யும் போது அவர்களை சுட்டி காட்டி அவர்களை தேவன் பக்கம் திருப்புகிற ஒரு உத்தமமான ஊழியக்காரனாக யோவான் ஸ்நானம் இருந்தான். ஆகவே இயேசு அவனை பார்த்து சொன்னாரு, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக. இன்றைக்கு நம்ம சுத்தி ஏராளம் பிரண்ட்ஸ் இருக்கலாம், அவர்கள் ஒருவேளை ரட்சிக்கப்படாதவர்களாக இருக்கலாம், ஆண்டவரை அறியாதவர்களா இருக்கலாம். இப்ப நாம் என்ன நினைக்கிறோம், இவங்களுக்கெல்லாம் ஆண்டவரை பத்தி சொல்லிட்டா அவங்க நம்ம வீட்டை வராம போடுவாங்க, அவங்க நம்மோடு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடுவாங்க, ஆகவே அவங்க அப்படி இருக்கட்டும், நாம் இப்படியே இருப்போம், போயிருவோம், நாம பரலாம போயிட்டா போனா போதும் தானே, அப்படி எல்லாம் நினைக்கிறோம் பாருங்க. ஓ, என்ன கேளுங்க, நீ உனக்கு ஆண்டவர் உனக்கு தருகிற சந்தர்ப்பத்தை இழங்காத, உன்னுடைய நண்பர்கள், உடைய கூட்டாளிகள், உடைய சொந்த பந்தங்கள், உன்னை தேடி வர்றவர்களுக்கு நீ ஆண்டவருடைய அன்பை சொல்லிவிட்டால் அவர்கள் உன்னை விட்டு போயிடுவார்கள் சொல்லி அதை நீ முக்கியமாக கருதுறாயா? அல்லது ஆண்டவனுக்கு தந்த கட்டளையும் முதலாவது கதை எது உனக்கு முக்கியம்? திங்க அபவுட் தட். ஒரே ஒரு வாழ்க்கை, அது சீக்கிரமாய் கடந்து போகிறது. நீ என்ன செய்கிறாய்? எங்க நிற்கிற? வாட் ஆர் யூ டூயிங் நவ? வை டு யூ வேஸ்ட் யுவர் டைம் அண்ட் லைஃப் அண்ட் எனர்ஜி? தேவன் உனக்கு கிருபியாக தந்த காலங்களையும் வாய்ப்புகளையும் நாட்களையும் அறிவுகளையும் சரீர பலத்தையும் சுகத்தையும் ஏன் நாம் விரயமாக்க? இந்த உலகத்தின் வேலைக்காகவே நம் சரீர பலத்தை எல்லாம் உழன்று தள்ளி கடைசியாக ஈட்டில தேவ சமூகத்தில் நியாய தீர்ப்பில் நிற்கும் போது நாம் என்ன செய்வோம்? எங்கே ஓடுவோம்? எது முக்கியம்? இன்னும் ஒரு சந்தர்ப்பம், இன்னும் ஒரு வாழ்வு நமக்கு கிடைக்குமா? யார் அதை தருவார்? மனுஷன் ஒரு தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் அவனுக்கு ஏற்கனவே, இட் ஹஸ் அப்பாயிண்டட் பை காட். ஒரு தரம் நாம் பிறப்பது வாழ்வது, பிற்பாடு நியாய தீர்ப்பு. எவ்ரிபாடி ஹூ ஹஸ் சிட்டிங் ஹியர், இந்த உலகத்தில் பிறக்கிற, நான் சொல்றதை கவனிங்க,
Whether you accept or reject, it is up to you. But I speak the truth. I know what I am saying and preaching now. இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனும் தேவனுக்கு முன்பாக நியாய தீர்ப்புக்கு நின்றுதான் ஆகணும். பாரு, அதை குறித்து வேதம் சொல்றது வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பா சொல்லப்படுது. ஏன் தெரியுமா? ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே இருக்கிற இந்த ஜீவ சுவாசம், ஜீவ சுவாசம் அது தேவனத்திலிருந்து வந்தது. பாரு, மனிதே இருந்து மனுஷனை தேவன் உருவாக்கினார். ஆகவே அவன் மரிக்கும் போது மண்ணுக்கே திரும்புறான். மண்ணிலே வந்த சரீரம், மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட இந்த சரீரம் மரிக்கும் போது மண்ணோடு மண்ணாய் போகிறது. ஆனால் தேவனத்திலிருந்து வந்த இந்த ஜீவன் இருக்குது. பாருங்க, ஆதாமை ஆண்டவர் மண்ணினால உருவாக்கி மனுஷனாக உருவாக்கின போது அவனுக்குள்ள ஜீவன் இருக்கு. மனிதனால முதலாவது ஆதாமை உருவாக்கினார், ஃபார்ம் பண்ணினார், வடிவம் வச்சார். இங்க மூக்க வச்சு, இங்க காதை வச்சு, இங்க கண்ணை வச்சு, இதுக்கு மேல அறுவாடி. இப்படி மனுஷனை மனுஷனாக படைச்சது. இன்றைக்கு இந்த அறிவட்ட உலகம் சொல்றது மனுஷன் குரங்கில் இருந்து பிறந்தான்னு சொல்லி. நான் கேட்கிறேன், உங்க பாட்டி குரங்கன்னு சொன்னா உங்களுக்கு கோபம் வருமா வராத? நான் கேட்கிறேன், இதுக்கு பிற்பாத அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப். இவன் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மாறி மனுஷன் வந்துட்டான். குரங்கா இருந்தா மனுஷனா வந்து மனுஷனா பையங்களே, அடுத்த கட்டம் என்ன? இனி அடுத்த மாத்தம் தான் என்ன? திங்க போட்டான். The Bible says, தேவன் மனுஷனை உருவாக்கினார். தேவன் உன்னை உருவாக்கியிருக்க, ஆகவே நீ தேவனுடைய நியாய தீர்ப்பினை நின்றுதான் ஆக வேண்டும். உனக்குள்ள இருக்க ஜீவ சுவாசம் தேவன் தந்தது. மனிதனாலே ஆதாமை உருவாக்கின போது அவனுக்குள்ள உயிர் இருக்கல, ஜீவன் இருக்கல. ஆகவே பிற்பாடு தேவன் தன் ஜீவ சுவாசத்தை அவனுக்குள்ளே ஊதினார். அப்பொழுது அவன் ஜீவாத்மானவன் ஆனான். அவன் ஒவ்வொரு தடவை நாம் ஊதிட்டே இருக்கோம் பாருங்க. இது போன ஆவி போனால் கூடுவார், இங்க கூடு விட்டு ஆவி போனால் கூடவே வருவதில். எனக்கு அருமையானவர்கள், இன்றைக்கு உனக்குள்ள இருக்க ஜீவன் உயிர் அது தேவன் தந்தது. ஒவ்வொரு மனுஷனும் நியாய தீர்ப்புக்காக தேவ சமூகத்தில் நின்றுதான் ஆகணும். பாருங்க, யோவான் ஸ்நானங்களை குறித்து ஆண்டு சொல்லும் போது பிரகாசிக்கிற விளக்கு. காரணம் என்ன? காரணம் என்ன? அவன் ஜனங்களை கிறிஸ்துவின் பக்கமாக திருப்புறவனார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனமே, நீ எந்த பக்கம் ஜனங்களை திருப்புற? உன் வாயின் வார்த்தைகளால், உன் வாழ்க்கை நடக்கையினாலும் ஆண்டவருக்காய் வாழ்ந்தோன்றிருக்க ஜனங்கள் இன்னும் உலகத்துக்காக போகிறார்களா அல்லது தேவன் பக்கமாக திருப்புறார்களா? உன்னை மனசாட்சிக்கு அது தெரியும். நம்பர் டூ, யோவான் ஸ்நானம் அவன் பிரகாசிக்கிற உலகம். இரண்டாவது காரியம் படிங்க, மார்க்கு ஆறாவது அதிகாரம் சீக்கிரம் 6:20 படிங்க. மார்க்கு 6:20
அதனென்றால் யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவனென்று,
யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவனும்
வேறோடு அறிந்து அவனுக்கு பயந்து,
அவனுக்கு பயந்து
அவனை பாதுகாத்து,
அவன்
யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோடு அவன் சொல்லை கேட்டு வந்தான்.
இது அடுத்த காரியம். இரண்டாவது, நம்பர் ஒன், அவன் கிறிஸ்து பக்கமாக ஜனங்களை திருப்புறவனாக இருந்தான். நம்பர் டூ என்னவென்றால், அவன் நீதியும் பரிசுத்தம் உள்ளவனாக இருந்தான். இதனால என்ன நடந்தது? ஏரோது ராஜா கூட இவனுக்கு பயப்பட்டான். பாரு, இவனத்துல எந்த ஒரு அதிகாரமும் இல்ல. Only he was a man of God, that's all. வனாந்திரத்தில் குடியிருந்தான். லூக்கா 1:80 இப்படியா சொல்றது? பிள்ளை வளர்ந்து ஆவியில பலம் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் வரைக்கும் வனாந்திரத்தில் குடியிருந்தான் என்று. குடியிருப்பெல்லாம் வனாந்திரத்தில். அவன் சாப்பாடு வித்தியாசம், அவனோட உணவு வித்தியாசம், அவனோட உடுப்பு வித்தியாசம், அவனோட வாழ்க்கை வித்தியாசம், அவனோட ஊழியம் வித்தியாசம், எல்லாமே ஒரு வித்தியாசம் தான். அவனோட பிறப்பு வித்தியாசம். அவன் அதிகமாக ரசிக்கிறோம் பாரு. ஏன் தெரியுமா? அவனை ரசிக்கிறதுல தப்பு இல்ல. வேண்டாம், எப்பயும் நம்ம கிறிஸ்து பக்கம் தான் திருப்புறோம் பாரு. முதலாவது அவன் கிறிஸ்து பக்கமாக ஜனங்க திருப்பார். இரண்டாவது, அவன் பரிசுத்தமும் நீதி உள்ளவனாக இருந்தான். பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே, பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே, பாவ இருள் சூழ்ந்த உலகத்திலே அவன் பரிசுத்தமும் நீதியுமாக வாழ்ந்து தேவனுக்கு சாட்சியாக திகழ்ந்தான்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். இதனால என்ன நடந்தது? ராஜா கூட, ஏரோது ராஜா கூட அவனை பார்த்து பயந்தான். பாரு, ஏனென்றால் அவனுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் இருந்தது. ஏதாவது ராஜாவுடைய வாழ்க்கையில பாவம் இருந்தது, இன்னொருத்தோட மனைவியை வைத்து இருக்கிறான். ஏதாவது தனக்கு பயப்படுகிறான், தன்னை பாதுகாக்கிறான் என்று யோவான்ஸ்தானனுக்கு தெரியும். ஆனாலும் நேரம் வந்தபோது சொன்னா, நீ உன் சகோதர மனைவியை வைத்திருக்கிறது பாவம். இட் இஸ் sin against the God. You may have authority, you may have a king of this land, but you are sin against God. நீ இந்த தேசத்தின் ராஜாவாக இருக்கலாம், உடத்துல அதிகாரம் இருக்கலாம், ஆனா இன்னொருத்தோட மனைவியை நீ வைத்திருக்கிறது தேவனுக்கு விரோதமான பாவம் அப்படி என்று அவன் சொன்னான். பாரு, சாதாரண ஆளில் பாவத்துக்கு வழியாதோ, பணத்துக்கும் பொருளுக்கும் விளையாது, உலக புகழுக்காக ஊழியம் செய்யாது. ஆகவே தைரியமாக பாவத்தை கண்டித்து சொல்வான். வீரிய பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்ட முடியா? இதோ கோடரியானது மருத்துக்களே வைக்கப்பட்டிருக்கிறது, கறிகூடாத மரம் எல்லாம் இப்பொழுது வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் சொல்லிக்கொள்ள வகை தரான, இந்த கள்ளிக்கடனாலே பிள்ளைகளை உண்டாக்க தேவன் வல்லவராய். ஆகவே நாங்கள் இஷ்டவேலர்கள், ஆபிரகாமுடைய பிள்ளைகள்லாம் பெருமை பாராட்டாதீங்க, பாவத்தை விட்டு மறந்திரும்பு, இல்லது போன்ற அழிவீர்கள் சாவீர்கள் என்று பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற ஒரு பயங்கரமான ஒரு மனிதனாக இருந்தார். ஆகவே தேவன் அவனை பார்த்து சொன்னார், அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. பாவத்தோடு ஒத்து போறவன் அல்ல, பாவத்தை பார்த்துக்கொண்டு தன் கண்ணை மூடுறவன் அல்ல. நமக்கு என்ன, சபையில எவரும் எப்படியும் இருந்துட்டு போகட்டும், எப்படியாவது வாழ்ந்துட்டு போகட்டும் என்று அவன் இருக்கையில பாவத்தை பார்த்தபோது ராஜாவாக இருந்தால், ஈவன் தோ ஹி வாஸ் தி கிங், ஆனாலும் 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 சுட்டிக்கான, என் உயிர் போனாலும் பரவாயில்ல, நீ செய்தது பாவம், இன்னொருத்தோட மனைவி நீ வைத்திருக்கிறது பாவம், இது விபச்சாரம், வேசித்தனம், பாவம் என்று தைரியமாக சுட்டி காட்டினான். ஆகவேதான் அவன் தலை போய்த்து பாரு, தலை போனாலும் பரவாயில்லை, என் தலைவருக்கு உண்மையாக இருக்கணும் என்று வாழ்ந்தான். இவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. பாவங்கள் மறைக்கப்படலாம், ஆனால் தேசத்தாய் கோயப்படுத்தி எல்லாவற்றுக்கும் ஒரு காலம். ஏரோது ஏரோதியாலும் ஏரோது தாங்கள் செய்த பாவத்தை மறைக்க பார்த்தார். ஆனா தேவ மனுஷன் பகிரங்கமாக அதை கண்டித்தார். இன்றைக்கு பாவத்தை கண்டிக்கிற ஊழியக்காரர்களை விசுவாசிகள் பேச விரும்பமாட்டார். நீங்க பிரசங்கம் பண்ணுங்க, ஊழியம் செய்யுங்க, வேணுமெண்டா நாங்க ஆராதனைக்கு வாரம், வேணுமெண்டா ஜெபக்கூடத்துக்கு வாரம், இன்னும் வேணுமெண்டா தசவபாகம் கூடும் காணிக்க போறோம், ஆனா பாவத்தை எங்க பிள்ளைகளை மாத்திரம் பாவத்தை மாத்திரம் கட்டிக்காது. அப்படி செஞ்சா நாங்க உங்க சைத்து அப்படி என்பாங்க. சில சொல்லுவார்கள், சில சொல்லாமல் உள்ளே நினைப்பார். நீங்க இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க அது உங்களுக்கு தெரியும். தேவனுக்கு பாவத்தை பார்த்தபோது அவர் சிங்கம் போல எழுந்தார். அவனால சும்மா இருக்க முடியல, பிகாஸ் ஹி வாஸ் மேன் ஆஃப் காட். அவன் தேவனுடைய மனுஷன், தேவ ஆவியை பெற்றவன், தேவனை மகிமைப்படுத்துறவன், தேவனை பிரியப்படுத்துறவன், தேவனுடைய வழி நடக்கிறவன், உத்தமமாக. ஆகவே அவன் சும்மா இருக்கல, யாசன் நீ செய்யறது பாவமா? இட் இஸ் sin against God. எனக்கு விரோதமாக நீ பாவம் செய்ய, தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ய மனம் திரும்பு. நீ கிங்காக இருக்கலாம், ராஜாவாக மனம் திரும்பு. யோவான்ஸ்தானனுக்கு பெரிய சப்போர்ட் இல்ல, யோவான்ஸ்தான ஊழியத்துக்கு பெரிய ஆதரவு இல்ல. ஆனால் உங்களுக்கு ஒரு காரியம் தெரியுமா, அவன் ஊழியத்தால் ரட்சிக்கப்பட்டவர்கள் அநேகர், மனம் திரும்பவர்கள் அநேகர். ஈவன் பரிசேயர், ரிலிஜியஸ் லீடர்ஸ், பரிசேயர், வேதபாரர் கூட அவனிடத்தில் வந்து மனம் திரும்பி யோவான் நதியிலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். அவன் எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுத்த, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானம் கொடுத்தபடியால் அவனுக்கு யோவான் ஸ்நானம் என்று பேர் வந்திருப்பார். அவன் நீதியும் பரிசுத்தமும் உள்ளவன். ஆகவே அவன் பிரகாசிக்கிற விளக்காக இருந்தார். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை இந்த நீதி அநீதி உள்ள உலகத்தில், பாவம் நிறைந்த உலகத்தில், தேவனுக்கு முன்பாக ஜனங்களுக்கு முன்பாக பரிசுத்தமும் நீதியுமாக இருக்குது? அல்லது போல நாம் பிரகாசிக்க விளக்காக இருக்கலாம், பிரகாசம் இல்லாமல் இருக்கலாம், விளக்காக இருக்கலாம், பிரகாசிக்காம இருக்கலாம். பாவத்தோடு ஒத்து போகிறாயா, பாவத்தோடு வளைந்து போகிறாயா, சமுதாயத்தோடு ஒத்து போகிறாயா, தரங்கட்ட காரிகள் தாறுமாறான காரியங்களில் உள்ளும் புறமும் வெளியும் வெளியங்கமாகவும் செய்து கொண்டிருக்க நடந்து கொண்டிருக்க நீ யூ ஹாவ் டு ரிப்பன்ட். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு அப்படின்னு இயேசு யோவான் சானை கொடுத்து என்னுடைய வாழ்க்கை இந்த கோணலும் மாறுபாடுமான உலகத்தில் எப்படி கோணக்கரை எப்படியும் வாழ்ந்து கொண்டு இயேசுக்காக வாழலாம் நினைக்கிறார். நம்பர் 3, தன் ஊழியத்தில் உண்மையா இருந்து அவரது நிறைவேற்றினார். அநேக காலம் வனாந்திரத்தில் இருந்திருக்கான், சாப்பிட்டது வெட்டுக்கிளியும் காட்டு தேரும், போட்ட உடுப்பு ஒட்டகம் மயில். அதாவது நான் சொல்ல உணவு வித்தியாசம், உடல் வித்தியாசம், ஊழியம் வித்தியாசம், பிறப்பு வித்தியாசம், லைஃப் ஸ்டைல் வித்தியாசம். ஹி வாஸ் எ டிஃபரண்ட் பர்சன். வித்தியாசத்தை உண்டு பண்றோம். நான் இந்த டிஎம் மார்க்கெட்டுக்குள்ள போன அன்றைக்கு அவங்க அந்த கொஞ்ச நாளைக்கு இந்த ட்ரோப் பண்ணு போட்டிருக்காங்க, இவன் உண்டு பாருங்க அவங்க பின்னாடி மாகன் உண்ட சீட் அப்படின்னு வித்தியாசத்தை உண்டு பண்றாங்க. நாம ஒரு ரோப் போட தேவையில்லை, நாம ஒரு உடுப்பு போட தேவையில்லை, ஆனால் நம்முடைய வாழ்க்கை இந்த கோணலும் மாறுபாடுமான சந்ததியிலே வித்தியாசமாக இருக்கணும் பாரு. யோவான் சானன் அப்படித்தான் இருந்தான். ஆகவே இயேசுவனை பார்த்து அவன் பிரகாசிக்கிற விளக்கா அப்படின்னா, முதலாவது ஜனங்களை கிறிஸ்து பக்கமா திருப்பினார், ரெண்டாவது அவன் நீதியும் பரிசுத்தமும் வந்தான், மூணாவது தன் ஊழியத்தை நிறைவேற்றியிருக்கான். தேவனுடைய பிள்ளைகள் தேவனிடத்திலிருந்து பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றணும் பாரு. அதுக்கு என்ன கிரியம் கொடுத்தான் அதுக்கு ஏனால் ஊழியத்துக்கு கிரியம் கொடுக்கிறது அது இலகுவானது அல்ல. எத்தனையோ காரியங்களில் எத்தனையோ இடங்களில் நாம மிகவும் பொறுமையாகவும் மிகவும் சாந்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய தனித்துவத்தை சுரண்டுகிற சில காரியங்கள் கூட நாம் சந்திக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில சொந்த காரியங்களை எத்தனையோ இழக்க முடியும். ஆனா தேவன் மேல நாம வைத்திருக்க அந்த அன்பின் நிமித்தம் கர்த்தர் நம்மை தெரிந்தாரு. அந்த உத்தரவாதத்து நிமித்தம் அதற்கு உண்மையாக இருந்து ஊழியத்தை நிறைவேற்றணும் பாருங்க. ஆவே தீமோத்தேயுவை பார்த்து பவுல் சொன்னார், என் குமாரனாக தீமோத்தேயுவே உன் ஊழியத்தை நிறைவேற்று நிறைவேற்று. இடையில விட்டார், என்ன நடந்தாலும் ஆண்டவரிடத்திலிருந்து நீ பெற்றுக்கொண்ட ஊழியத்தை விட்டு அதை நிறைவேற்று. நாலாவது காரியம் அவன் பிரகாசிக்கிறது காரியம், அவன் மிகவும் தாழ்வு உள்ளவன். படிங்க யோவான் 1:27 படிக்க செய்கிற 1:27 அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவுக்கிறது கூட நான் தகுதி அப்படி இருக்கா பாருங்க.
அவர் எனக்கு பின்வந்தும் என்னிலும் மேன்மை உள்ளவர், அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கு நான் பார்த்திருந்தேன் என்றான்.
பாத்தீங்களா, எல்லாம் எடுத்துக்கோங்க சார். அவருடைய பாதரட்சைகளின் வாரை இந்த சூலேஸ் இருக்கு பாருங்க, அவருடைய பாதரட்சைகளின் சூலேஸ் பாதரட்சைகளின் வாரை கூட அவுக்கிறதுக்கு நான் தகுதியுடையவனால். ஏராளமான ஜனங்கள் அவனை தேடி வர்றார்கள், அவனுடைய ஊழியத்தை பார்த்து அவனுடைய வாழ்க்கையை பார்த்து எக்கச்சக்கமான ஜனங்கள் அவனை தேடி வர்றார்கள். ஆனா அவன் சொல்ற ஜனங்களை பார்த்து அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவுக்கிறது கூட நான் தகுதியற்றவன் அல்ல. அது மட்டுமா, என்ன வசனம் பாருங்க, யோவான் சுவிசேஷத்தில் 3:30 படிங்க. 3:30 அவர் பெரு
அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும்.
He must decrease. He must increase. I must decrease. அவர் பெருகணும் நான் சிறுகணும், அவர் பெருகணும் நான் சிறுகணும், அவர் பெருகணும் நான் சிறுகணும். அவருடைய பாதரட்சைகளை வாரி அவுக்கிறது கூட நான் தகுதியற்றவன் அல்ல, தகுதி உள்ளவன் அல்ல. இந்த அளவுக்கு அவன் ஊழியத்தில் தான் மிகவும் மேன்மை உள்ளவன். ஏன் சொல்றாரு, ஸ்திரீகளுக்குள் ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவிடத்தில் பிறந்தவர்கள் அவனை போல ஒருத்தனும் இல்லை. தீக்கதரிசி பார்க்க மேன்மை உள்ளும், தீக்கதரிசி மட்டுமல்ல தீக்கதரிசி பார்க்க அடுத்த கட்டக்கரியும் ஏசுடைய சொந்த வாய் சொல்லுகிறது. தீக்கதரிசியும் பார்க்க மேன்மை உள்ளவன், ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்கள் அவனை போல ஒருத்தனும் இல்லை, அந்த அளவுக்கு மேன்மை உள்ளவன். அவன் சொல்றான் அவர் பெருகணும் நான் செருகணும், அவருடைய பாதரட்சிகளை வாரி அவுக்கிறது கூட நான் தகுதியுள்ளவன் அல்ல. அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தினான். இயேசு அவனை பார்த்து சொன்ன, அவன் பெருந்து பிரகாசிக்கிற விளக்கு. இன்னைக்கு நமக்கு நம்மிடத்துல சில திறமைகள் இருக்கலாம், நம்மிடத்துல சில ஆற்றல் இருக்கலாம், நம்மிடத்துல திறமைகள் இருக்கலாம், மற்றவிடத்தில் இல்லாத சில பிரத்யேக காரியங்கள் நம்மிடத்தில் இருக்கலாம். ஆனால் அவைகளின் அடிப்படையிலேயே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெருமை காணப்படுமா இருந்தால், நாம் தேவனுக்கு முன்பாக பிரியமானவர்கள் அல்ல, நாம் பிரகாசிக்கிற விளக்கும் அல்ல. பெருமை டைரக்ட்லி கம்மிங் ஃப்ரம் த டெவில். நான் அவருக்கு சமமாவேன், நான் உன்னதமானவருக்கு சமமாவேன், நானும் தேவனும் ஒன்று, அப்படி என்கின்ற ஒரு பெரிய பெருமை பிசாசுக்குள்ள வந்தபடியால், லூசிபருக்குள்ள வந்தபடியால் தான் அவனை தேவன் தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து கீழே தள்ளினார். தன்னுடைய பெருமையினால், தன்னுடைய மினுக்கினால் அவன் கீழே தள்ளப்பட்டான் என்று இருக்கு. ஆகவே தான் வேதம் சொல்றது, பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார் அப்படின்னு சொல்லி. எனக்கு அறிமானவர்களே, அவன் மிகவும் தாழ்மையுள்ளவனாக இருந்தார், நாமும் தாழ்மையுள்ளவனாக இருக்க. கடைசியாக ஐந்தாவது குறிப்பு, அவன் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவனாக இருந்தான். படிங்க 1:15, யோவான் 1:15,
யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின்வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர்
என்று. மேன்மை உள்ளவர், அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர். என்ன கற்றுக்கொள்றோம்? யோவான் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவன். ஐந்தாவது குறிப்பு, அவன் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவனாக இருந்தார். தன் வாழ்க்கையினாலும் ஊழியத்தினாலும் சொல்லினாலும் செயலினாலும் அட்டளை ஒட்டுமொத்தமாக அவன் கிறிஸ்துவை ஆண்டவரை மகிமைப்படுத்துவனாக இருந்தார். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஊழியத்திலோ சொல்லிலோ செயலிலோ எதிலும் கிறிஸ்துவை, இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதாக இருக்கணும். ஆகவே யோவான் வாழ்க்கையில் ஐந்து காரியத்தில் பார்த்து, ஒன்று, அவன் கிறிஸ்து பக்கம் திருப்பனாக இருந்தான். இரண்டாவது, அவன் நீதியும் பரிசுத்தம் உள்ளவனாக இருந்தான். மூணாவது, அவன் ஊழியத்தை நிறைவேற்றுவனாக இருந்தான். நாலாவது, தாழ்மை உள்ளவனாக இருந்தான். ஐந்தாவது, அவன் கிறிஸ்துவை. ஆகவே இப்படிப்பட்டவனை பார்த்து இயேசுனார், அவன் பிரகாசிக்கிற விளக்கு. எனக்கு அறிமானவர்களே, நட்சத்திரம் பிரகாசி. ஐ அம் இன் த பாயிண்ட். நட்சத்திரம் பிரகாசிக்கும். இன்றைக்கு நான் சொன்ன இந்த ஐந்து குறிப்புகள் வைத்து உன்னுடைய வாழ்க்கை நீ அளந்து பார்க்கலாம். ஒரு தூக்கணும், நான் பிரகாசிக்கிற நட்சத்திரங்கள், அல்லது பிரகாசம் இழந்த ஒளி இல்லாத நட்சத்திரங்களா, அல்லது மார்க்கம் தப்பின நட்சத்திரங்களா? நட்சத்திரம் முதலாவது பிரகாசிக்கும். நம்பர் 2, இரண்டாவது நட்சத்திரம் வந்த அது நட்சத்திரத்தில் இருந்த இரண்டாவது காரியம் என்ன தெரியுமா? இந்த நட்சத்திரம் என்ன செய்யுதுன்னா, சாஸ்திரிகளை கிறிஸ்துவத்தில் டைரக்ட் பண்ணிருக்கு. பாருங்க, வாயில்லாத நட்சத்திரம், உயிரில்லாத நட்சத்திரம், ஆனாலும் அந்த நட்சத்திரம் சாஸ்திரிகளை கிழக்கில் இருந்து, சில வியாக்கியானங்கள் சொல்றார்கள் கிழக்கு, எருசலேமுக்கு கிழக்குன்னு சொன்னால் இப்போது இருக்க, அப்போது இருந்த பெர்சியா அல்லது இப்போது இருக்க ஈரான் குறிக்கும் சொல்றார். அப்ப நான் யோசித்து பார்த்தேன், ஈரானில் இருந்து பெத்லஹேமுக்கு வர்றதா இருந்தால் பல ஆயிரக்கணக்கான மைல்கள் அவர்கள் தாண்டவே. சோ இந்த ஆயிரக்கணக்கான மைல்களை அவர்கள் விமானத்தில் தாண்ட இல்லை, அவர்கள் ஒட்டகங்களில் வந்திருக்கார். அப்ப ஈரான் கிட்டத்தட்ட ஈரானில இருந்து பெத்லகேமுக்கு வார்தா இருந்தால், இஸ்ரவேலுக்கு வார்தா இருந்தால், ஆயிரக்கணக்கான மைல்களை அவங்க ஒட்டகத்திலே கடந்திருக்கிறார்கள். அவங்க ஒட்டகத்திலே அவர்கள் வந்திருந்தால் ஆயிரக்கணக்கான மைல், எத்தனை நாட்கள், எத்தனை மாசங்கள், ஒருவரை வருஷம் எடுத்திருக்கலாம். அவர்கள் ஏராளமான நேரத்தை, நாட்களை செலவழித்து அவர்கள் இந்த பிரயாணத்தை மேற்கொண்டிருக்காங்க. அது மட்டுமல்ல, அவர்கள் வந்த அந்த பாதை பயங்கரமான பாதை, கள்ளர்களும் குள்ளர்களும் நிறைந்த பாதை. அவர்கள் வரும்போது சும்மா வரையில் இயேசுவை பணிந்து கொள்ள வந்தார்கள். மட்டுமல்ல, இயேசுவுக்கு காணிக்கை செலுத்துவதற்காக உயர்ந்த ராஜாதி ராஜாவுக்கு, தேவாதி தேவனுக்கு பணிந்து கொண்டது மட்டுமல்ல, அவருக்கு காணிக்கை செலுத்தணும் என்று அவர்கள் வரும்பொழுது தங்கள் பெரிய பொக்கிஷங்களையும் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆகவே ஒரு ரிஸ்க் எடுத்து இந்த பிரயாணத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஒரு பயங்கரமான பாதையிலே ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் பல தூரத்தை ஒட்டகத்திலே கடந்து உயிருக்கு உயிரை பணையும் வைத்து அவர்கள் வந்ததன் நோக்கம் என்ன? ஒன்றே ஒன்று, இஸ்ரவேலுக்கு ராஜாவாக பிறந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவை கண்டுகொள்ள வந்தோம், பணிந்து கொள்ள வந்தோம், கண்டோம், அவரை பணிந்தோம் என்று வந்தாலும் வந்தார்கள். சாஸ்திரிகள், அஸ்ட்ரோலஜிஸ்ட், அதாவது வான சாஸ்திரிகள், வானத்தில் இருக்கிற பல காரியங்களை ஆராய்ச்சி செய்கிற பல சாஸ்திரிகள், ஞானிகள், இவர்கள் தங்கள் ஞானத்தையும் அறிவையும் பொக்கிஷங்களையும் ஒரு பக்கம் வச்சுட்டு அப்படியே சிசுவாக முன்னணியிலே கிடத்தப்பட்டிருக்கிற அந்த இயேசு கிறிஸ்து சிசுவாக இருந்தபோது சாஸ்திரிகளாக இருந்த பொருளாதாரம் மிக்கவர்கள், செழிப்புள்ளவர்கள், அறிவுள்ளவர்கள், அஸ்ட்ரோலஜிஸ்டாக இருந்தாலும் சாஸ்திரமாக பிள்ளைக்கு முன்பாக தாழ விழுந்து தங்களை தாழ்த்தி அவரை பணிந்து தேவ வர்ஷிப் அவரை ஆராதித்தாக அவருக்கு ஆராதனை செய்தார்கள், பணிந்து கொண்டார்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்றது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நட்சத்திரம் சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டுறதாக இருந்தது. கிறிஸ்துவன்ட டைரக்ட் பண்ணி நட்சத்திரம் சாஸ்திரிகளை கிறிஸ்துவன்ட டைரக்ட் பண்ணிருக்கு. பாருங்க, எங்க இயேசு பிறந்தாரோ அந்த இடத்திலே சாஸ்திரிகளை கொண்டு வந்து நிறுத்தும் வரைக்கும் அந்த நட்சத்திரம் அவளை தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. இதுக்குள்ள ஒரு காரணம் என்ன தெரியுமா? சாஸ்திரிகள் என்ன செஞ்சாங்க, இடையில பார்த்தாங்க, அட ராஜா அல்லவா, இஸ்ரவேலுக்கு ராஜாவை பிறந்தவர் எங்க பிறந்திருப்பார், அவர் ராஜா அரண்மனை பிறப்பான்னு சொல்லி ஏரோதோட அரண்மனைக்கு போயிட்டாங்க. இடம் தெரியாம வழியை மாறிட்டாங்க. அங்க போய் கேட்டாங்க, யூதருக்கு ராஜாவை பிறந்த ஏரோதுக்கு வந்ததே கலக்கமும் குழப்பமும் பயமும். எனக்கு அருமையானவர்களே, அதை விட்டு அவர்கள் வெளியிலே வந்தபோது திரும்பவும் அந்த நட்சத்திரம் அவளை காணப்பட்டு எங்க இயேசு பிறந்தாரோ அந்த இடத்துல வந்து நிற்கும் வரைக்கும் சாஸ்திரிகளை டைரக்ட் பண்ணி சரியாக இயேசுரத்தில் கொடுத்து நிறுத்திட்டு அப்புறம் போயிருப்பார். அதுக்கு பிற்பாடு அதை காணல. என்ன சொல்ல வரேன், நாம் கிறிஸ்துவுக்குள் ஒரு பிரகாசிக்கிற நட்சத்திரமாக இருந்தால் எப்போதும் ஜனங்களை கிறிஸ்துவண்டை டைரக்ட் பண்றவளாக இருக்கும், வழிகாட்டுறவளாக. என்ன இயேசுனார், நானே வழியும் சத்தியமும் ஜீவன், நானே பரலோகத்துக்கு வழி வாசல் நான். இந்த இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துறவர்களாய், இயேசுடத்திலே டைரக்ட் பண்றவர்களாய், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு காட்டி கொடுக்கிறவர்களாய், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோமா? இந்த உலகத்தில் வந்து 2000 ஆண்டுகளுக்கு மேலாயிட்டு எத்தனையோ ஆயிரங்களுக்கு இயேசு கிறிஸ்து அறிவிக்கப்படல. உலகம் முழுவதும் வியாபித்திருக்கான், எத்தனையோ கண்டிகளுக்கு போயிட்டு இதற்கு பிற்பாடு எத்தனையோ ஆண்டுகள் இயேசுடைய பிறப்புக்கு எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிற்பாடு கண்டுபிடிக்கப்பட்ட இந்த மின்சாரம் எத்தனையோ நாடுகள் குக்கிராமங்களுக்கு கூட பிரவேசிச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து மாத்திரம் இன்னும் எத்தனையோ ஜாதிகள் தேசங்களுக்கு அறிவிக்கப்படலை. ஏன் தெரியுமா? நாம நட்சத்திரம், நாம வீட்டுக்கே இருக்கிற நட்சத்திரம். ஆகவே மற்றவங்களை இயேசுதை டைரக்ட் பண்றோம் இல்ல. பாருங்க, நம்ம துறை நட்சத்திரத்தை குறித்து சொல்லக்கூடிய மூன்றாவது காரியம் என்னவென்றால், இந்த நட்சத்திரம் என்ன செய்ய தெரியுமா, வாய் பேசாத நட்சத்திரமா இருந்தாலும் இந்த நட்சத்திரம் ஒரு பெரிய காரியத்தை என்ன தெரியுமா, அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார். அர்த்தம் என்ன, இந்த நட்சத்திரம் சாஸ்திரிகளை சந்தோஷப்படுத்தி. ஹலோ, வாய் பேசாத நட்சத்திரம் தான் அந்த நட்சத்திரம். அவங்களுக்கு ஒண்ணு கிஃப்ட் ஒண்ணு கொடுக்கல், ஏசு பிறந்திருக்கான்னு சொல்லி பெரிய தாடியும் வச்சு பெரிய சிவப்பு தொப்பியும் வச்சு உடுப்பும் போட்டுட்டு வந்து கிப்ட் கொடுத்து பிள்ளைகளை சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்துறது போல அது வந்தவனு செய்யல. ஒன்னே ஒன்று டைரக்ட் பண்ணி இயேசு விடுது. ஆனா பைபிள் சொல்லுது, அவர்கள் அந்த நட்சத்திரம் கண்டது போது மிகுந்த ஆனந்த சந்தோஷம். எதை கண்ட போது? நட்சத்திரம். நட்சத்திரம் சாஸ்திரிகளை சந்தோஷப்படுத்தி. இப்ப நான் என்ன சொல்ல வரேன், உண்மையான ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் மற்றவர்களுடைய சந்தோஷ வாழ்க்கைக்கு சகாயராக இருப்பார். ஹலோ, ஏனென்றால் இந்த உலகம் வேதனை நிறைந்த உலகம், துக்கம் நிறைந்த உலகம். எங்க பார்த்தாலும் பிரச்சனை 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 பிரச்சனை, கஷ்டம், பாடு, குறைவு, துன்பம், சண்டை, பிரிவினை. இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் தேவ பிள்ளைகளாகிய நாம் மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்றவர்களாக இருக்கும், சந்தோஷத்துக்கு சகாய இருக்கும். இதை விட்டுட்டு தேவ பிள்ளைன்னு சொல்லிட்டு அடுத்தவங்களுக்கு இருக்கிற சந்தோஷத்தை திருடிடக்கூடாது. சில பேர் அப்படித்தான், சில வீட்டுக்கு போனாங்கடா, சில கதையில காய்ச்சாங்கடா, சந்தோஷமாக இருக்கிற முகமும் ஒரு மாதிரி இந்த போருக்கு வந்துருப்பார். இந்த இவங்க கூறுவாங்க, ஒரு ஆளுட படத்தை போட்டு முகம் என்ன, வாய மேல் பக்கமும் கீறி வாய கீழ்பக்கமும் கீறுவாங்க. மேல் பக்கம் கீறினா சந்தோஷமா இருக்கு, கீழ்பக்கம் கீறினா துக்கமா இருக்கு. இன்றைக்கு நாம கதைக்கிற கதைகளா, நாம பேசுற பேச்சுகளா, நாம நடக்கிற நடத்தைகளால மற்றவனுக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை கெடுத்துடக்கூடாதுப்பா, திருடக்கூடாதுப்பா. சும்மா இருக்கிறவங்களை பத்தி நாலு பேருக்கு போய் தாறுமாறா கதைச்சு அவங்களுக்கு இருக்கிற நல்ல சந்தோஷத்தை கெடுத்துடக்கூடாது, நல்ல அக்கியங்களை உடைச்சிடக்கூடாது, நல்ல உறவுகளுக்கு உறவுகளை உடைச்சிடக்கூடாது. மற்றவர்கள் துக்கத்தோடு இருக்கிறவர்கள், வேதனையோடு இருக்கிறவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல நீ சந்தோஷத்தை உண்டு பண்றவனாய், சந்தோஷத்துக்கு சகாயம் பண்றவனாக நீ இருக்கணும். பாருங்க வேதத்துல ரோமர் 12 அதிகாரத்துல ஒரு வசனம் இப்படியா சொல்றது, யோவான் 12:15 வசனத்தை வாசி பாருங்க. ரோமர் 12:15, சந்தோஷப்படுற உடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிற உடனே அழுங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. சோ இன்னைக்கு செத்த வீடு நம்ம நாட்டில் பாத்தீங்கன்னா செத்த வீடு, வீட்டுல பிணம் இருக்கும், அங்க வந்து எல்லாரும் கூடி ஓண்டு அழுவாங்க. என்னத்துக்கு அழுகிறாங்கன்னு அது வேற, எல்லாரும் அழுவாங்க, அது தப்பு இல்லை. ஆனா சந்தோஷப்படுறோட நாம் சந்தோஷப்படுறோமா? ஒருவனுக்கு ஏதாவது நன்மை நடந்துட்டா, அரேப்பா கர்த்தர் உனக்கு நன்மை செய்தாரே சந்தோஷப்படுறோமா? அடுத்தவன் குடும்பத்துக்கு ஏதாவது நன்மை நடந்துட்டு, அவன குடும்பத்துல ஏதாவது அவன் நல்லா இருக்கிறான், நம்மள பார்க்க மட்டும் நல்லா இருக்கிறான், அவனுக்கு நன்மை நடந்துட்டு நாம போய் அவனுக்கு சந்தோஷப்படுறோமா? மாறாக உள்ள பொறாமப்படுறான், அவன் குடும்பம் நல்லா இருக்கு, நம்ம குடும்பம் இப்படி இருக்கு, அவன் பிள்ளைகள் அப்படி இருக்கு, நம்ம பிள்ளைகள் அப்படி இருக்கு, அந்த குடும்பம் அப்படி இருக்கு, நாம இப்படி பொறாமப்படுறோமா? இதெல்லாம் பிசாசின சாயலுங்க, நான் சொல்றேன் இதெல்லாம் பிசாசின சாயல், இதெல்லாம் பிசாசின் சாயல். மற்றவர்கள் சந்தோஷப்படும் போது நீ அவரோடு சேர்ந்து சந்தோஷப்படுறாயா, அல்லது பொறாமப்படுறாயா, அல்லது அவர்கள் சந்தோஷத்தை பார்த்து நீ தொக்கப்படுறாயா? உங்களுக்கு தெரியுமா, இயேசு பிறந்தபோது, நான் முடிக்கிறேன், இயேசு பிறந்தபோது தேவதூதன் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? சொல்லுங்க, இதோ எல்லோருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிற நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். என்ன நற்செய்தி? சந்தோஷத்தை உண்டு பண்ணுற நற்செய்தி என்ன? இன்று உங்களுக்கு இரட்சகர் தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். உங்களுக்கு இரட்சகர் இன்றைக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். இதுக்கு பேர் கிறிஸ்துமஸ். இந்த கிறிஸ்துமஸ் என்றால் அர்த்தம் சந்தோஷம். ஹலோ, கிறிஸ்துமஸ் என்றால் என்ன? சந்தோஷம், ஆனந்த சந்தோஷம். என்ன? கிறிஸ்து பிறந்தார். நான் முடிக்கிறதுக்கு முன்பாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் பிறந்தது சந்தோஷ செய்தி. என்ன சந்தோஷம்? காலமெல்லாம் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை, பாவத்தில் இருந்து கர்மங்கள் வினைகள் இவைகளில் இருந்து நம்மை விடுதலையாக்கி, நம்மை ரட்சித்து, நமக்கு புது வாழ்வு தர, நமக்கு மறுவாழ்வு தர, நம்முடைய பாவங்களுக்குரிய தண்டனையை சிலுவையில செலுத்துவதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக வந்து அவதரித்தார். இதுக்குதான் கிறிஸ்துமஸ். இது மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணும் நற்செய்தி. இன்றைக்கு உலகம் முழுவதும் சந்தோஷப்படுற நற்செய்தி சொன்னா உலகம் முழுவதும் சந்தோஷம் இல்லை. ஏன் தெரியுமா? இந்த சந்தோஷத்துக்கு காரணராகிய இயேசு கிறிஸ்து அறியாதபடியால், அவரை ஏற்றுக்கொள்ளாதபடியால், ஜனங்கள் பாவத்தில் இருக்கிறபடியால் மனுஷனுடைய வாழ்க்கையில சந்தோஷம். நான் சொல்றது கேளுங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கிற பாவம் கண்மை கண்மம் வினை இவைகள் நீங்கும் வரைக்கும் அவனுக்குள்ள மெய்யான சந்தோஷம் இருக்கவே இருக்காது. ஆகவேதான் மனுஷன் என்ன செய்யலாம் தெரியுமா? சந்தோஷமா இருக்கணும் என்று கொடிக்கிறான். பாரு, சந்தோஷமா இருக்கணும் என்பதற்காக போகக்கூடாத இடங்களுக்கு எல்லாம் போகிறான், சந்தோஷமாக இருக்கணும் என்பதற்கு எவ்வளவோ காசுகளை செலவழிக்கிறான், எத்தனையோ நாடுகளுக்கு போறான், எத்தனையோ எழில்மிகு காட்சிகளை பார்க்கிறான், எதையெல்லாம் செஞ்சு பார்க்கிறான். ஒருவேளை பார்க்கும் போது செய்யும் போது கொஞ்சம் சந்தோஷம் இருக்கலாம். அது வேலை சொல்றது பாவ சந்தோஷம், அது அனுத்தியமான பாவ சந்தோஷம். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு பிற்பாடு அந்த சந்தோஷம் எல்லாம் போயிடும். அதுக்கு பிற்பாடு இருந்த தூக்கத்திலும் பார்க்க டபுளாக வருது. பாருங்க துக்கம், பாருங்க காசும் போய் நேரமும் போய் காலமும் போய் துக்கம் அதிகரித்துதான் ஒழிய ஒரு சந்தோஷம் இல்லை. நான் உங்களுக்கு சவாலா சொல்றேன், பாவத்தில் இருந்து நம்மை மீட்டு ரட்சிக்க இந்த பாறையில பாலனாக வந்து அவதரித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் வரும்போது உனக்குள்ள அந்த மெய்யான சந்தோஷத்தை நீ அனுபவிக்கலாம். நான் அனுபவித்திருக்கிறேன், அனுபவிக்கிறேன். இங்க உட்கார்ந்திருக்கிற அநேகர் இந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இயேசுவினாலே உண்டான மெய்யான சந்தோஷத்தை அனுபவிக்கிறார்கள், அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அனுபவம் இல்லாமல் இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கிறவங்க ஒவ்வொரு பார்த்து நான் சொல்றேன், அருமையான நண்பர்களே, விருந்தினர்களாக வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்றேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் பிறந்தார், இது சத்தியம். ஆனா கேள்வி, அவர் உள்ளத்திலே பிறந்திருக்கிறாரா? அவரை கொண்டாடுகிறோம். ஆனால் அது நமக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணுற கொண்டாட்டமாக இருக்க வேண்டுமா? இருந்தால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவோம். உன்னுடைய வாழ்க்கையில உன்னை தொடர்ந்து பிடித்துக் கொண்டிருக்க பாவங்கள் சாபங்களில் இருந்து விடுதலை தரக்கூடிய ஒரே ஒரு நபர் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். இதற்காகத்தான் இயேசு சிலுவையிலே பாடுபட்டு மரித்தார். அவர் தான் பாவம் செய்ததனால், குற்றம் செய்ததனால் சிலுவையிலே அறையப்படவில்லை. நீயும் நானும் செய்த பாவத்திற்காக, நீயும் நான் செய்த அநியாயங்கள் அக்கிரமங்கள், ஒன்றா ரெண்டா, உள்ளும் வெளியும் வெளியரங்கமாகவும் மறைவிலும் நாம் செய்த பாவங்கள் அநியாயங்கள் அக்கிரமங்கள் இவைகளுக்காகத்தான் இயேசு சிலுவையில் பாடுபட்டு மரித்தார். பாவம் செய்தது நீயும் நானும் தண்டனை அனுபவித்த இயேசு கிறிஸ்து உனக்காக, உன் பாவங்களுக்காக, நீ காலகாலமாய் செய்த பாவங்கள் அக்கிரமங்கள் கண்மங்கள் வினைகளுக்காக ஏற்கனவே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாடுபட்டு ரத்தம் சென்று மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து 2000 ஆண்டுகளுக்கு மேலாயிட்டு, ஆனா இன்றைக்கும் உலகம் அவருடைய பிறப்பை கொண்டாடுறதை காணும் என்ன? இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். செத்து போனவர்களுக்கு மரித்து போனவர்களுக்கு உலகம் பிறந்த நாளை கொண்டாட முடியாது, அது முட்டாள்தனம். அவை உலகம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுறது அர்த்தம் என்ன? இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார், அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். எனக்கு அருமாய் இங்கு உட்கார்ந்திருக்க எனக்கு அருமான நண்பர்களே, உங்களுடைய உள்ளத்தில் இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க பாவங்களை மன்னிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு மறுவாழ்வு தர, புது வாழ்வு தர, இன்றைக்கும் உயிர் உள்ளவராக இருக்கிறார். மட்டுமல்ல அவர் உண்மை உள்ளவராகவும் இருக்கிறார். பாவத்தோடு நீ வந்தபடி திரும்பி போகாது, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நிச்சயம் வர வேண்டும். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வு வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுறவனோ ஆண்டவரிடத்தில் இரக்கம் பெறுவான் என்று வேதம் தெளிவாய் சொல்றது. அவன் நீ சுமக்கிற பாவத்தை இனிவேறு சுமக்காதே, உன் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்துவை உன் உள்ளத்திலே பிறக்கட்டும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாய் பெத்லகேமிலே பிறந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உன் உள்ளத்திலே பிறக்கட்டும், அவனுடைய இருதயத்திலே அவதரிக்கட்டும். அப்பொழுது பாவங்கள் மன்னிக்கப்படும், தேவ சமானத்தை சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில் நீ அனுபவிக்க முடியும். மட்டுமல்ல ஒரு நம்பிக்கையுள்ள ஒரு வாழ்க்கையும் இயேசு கிறிஸ்து உனக்கு தர அவர் வல்லவராக இருக்க. உடைய வாழ்க்கையில் இன்றைக்கு பல பிரச்சனைகள் இருக்கலாம், பல காரியங்களை குறித்து நீ எதிர்நோக்கிக் கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அவசியமும் அவசரமாகவும் அவசியமாகவும் தேவை தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும். இயேசு நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். அவர் நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்வார், நம்முடைய எதிர்காலங்களை ஆசீர்வதிப்பார், நம் தேவைகளை சந்திப்பார் என்றார். இன்றைக்கும் அவர் அற்புதங்களை செய்கிறவர், இன்றைக்கும் அவர் அற்புதங்களை செய்கிறார். அவர் அற்புத மூர்த்தி, ஆகவேதான் அவர் நாமம் அதிசயம் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றார். எனக்கு அறிமானவர்களே, இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார், இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார், இவர் நம்மளை வாழ வைக்க அவர் உண்மை உள்ளவராக இருப்பார். நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன், தயவு செய்து இந்த இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க, இவர் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பார். வேதம் சொல்றது நாம் ரட்சிக்கப்பட வேண்டுமா? இருந்தா நாம் இருதயத்தில் விசுவாசித்து வாயினாலே அறிக்கை பண்ண, அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய். பாவத்தில் இருந்து அநியாயம் நிறைந்த இந்த வாழ்க்கையில் இருந்து உன்னை பாதுகாக்க ரட்சிக்க மறுவாழ்வு தர இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார். ஆகவே இயேசுவோட இருதயத்தில் விசுவாசித்து வாயினால நீ அறிக்கை பண்ணுவா இருந்தா நீயும் ஆண்டவருடைய பிள்ளையாக மாற முடியும். இந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அந்த மெய்யான சந்தோஷத்தை நீயும் அனுபவிக்க முடியும். என்ன சொல்றது? இன்றைக்கே ரட்சணியினால் இப்பொழுதே அனுகிற காலம். டோன்ட் மிஸ் திஸ் பியூட்டிஃபுல் டைம் இன் யுவர் லைஃப். This is a good opportunity to accept Christ as your personal Savior and Lord. He will forgive your sin. He will give you a new life, an abundant life also. Salve, we will stand up, please. Naam ellorum daivu seiy irukkirathendu velundu nippoma. Ippozhudhu naam aandavarai nokki paarthu naam jabikka porom, mandaada porom.